سارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. الله تعالى أرحم عليه مؤمنان மனிதர்களை பார்த்து சொல்கிறான் وسارعوا إلى مغفرة من ربكم وجنة. நீங்கள் உங்களது இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் மேலும் அவனுடைய ஜன சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அருளுக சமாவா தொல்லாரும் அந்த சுவனத்தின் அகலமாகிறது. இந்த வானம் பூமி அதை விட பன்மடங்கு அகலமுள்ளதாக இருக்கும். ஒய்தத்தில் முத்தகி இது இரையச்சமுடையவர்களுக்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டாரு. பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களை அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் என்ன, அதை பற்றி நமக்கு எந்த விதமான அறிவும் ஞானமும் கிடையாது. அல்லாஹ் தான் நன்மைக்கிறார். அதன் மூலமாக ஒரு மனிதன் சுவனத்தை பெற முடியுமா என்று சொன்னால் அமல்களின் மூலமாக அப்படி எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. மனிதர்கள் செய்கின்ற அமல்களின் மூலம் சுவனத்திலே போய்விடலாம் என்ற நம்பிக்கை யாருக்குமே இருக்கக்கூடாது. இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற வழிமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போதனை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் சுவனத்தை பெறுவதற்கு இறைவனுடைய மன்னிப்பும் அவனது ரஹமத்தும் தான் மிக முக்கியம். அதை அடைவதிலே தீவிரம் காட்ட வேண்டும், அதை அடைவதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய நிலை இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஆர்வம் இருக்கிறது. அது மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயமா, மார்க்கத்திற்கு முரணான விஷயமா என்றெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதிகமாக நம்மிடத்தில் நம்முடைய ஈடுபாடும் அதிகமாக நம்முடைய ஆர்வமும் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் தவறான விஷயங்கள் தான் இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பை பெறுவதில், மார்க்க விஷயத்தில், அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை செய்வதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று சொன்னால் மிக மிக குறைவு. அது நாளடியில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஆர்வத்தை அல்லாஹால ஊட்டுவதற்காகத்தான் இங்கே எப்படி சொல்லுகிறான், நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மோமின்களுக்காக வேண்டி தயார் செய்திருக்கிற அந்த சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சுவனம் எவ்வளோ பெருசு என்று சொன்னால் அதனுடைய ஒரு பகுதியே இந்த உலகம் வானம் பூமி அத்தனையுமே சேர்ந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான். அப்போ அந்த ஆர்வம் நமக்கு மத்தியிலே உண்டாக வேண்டும். பொதுவாக எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் இல்லை ஆர்வத்தோடு செயல்படுகிற அந்த நிலை மூமின்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களை பார்க்கிறோம். அவங்க வந்து எந்தெந்த விஷயங்களில் எப்படி மார்க்க கடமையாற்றுவதில் எவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள், எவ்வளவு விரைவாக இருந்தார்கள் என்பதெல்லாம் அதிர்ச்சிகளிலும் வரலாற்று நூல்களிலும் காண முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தொழுகைக்கென அழைப்பு கொடுத்து விட்டால் அந்த தொழுகையை நிறைவேற்றாத வரை அவர்கள் நிம்மதி பெற மாட்டார்கள். எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஏதாவது தொழிலில் ஏதாவது வியாபாரத்தில் ஏதாவது ஈடுபட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பாம்பு சப்தம் கேட்டுவிட்டது என்று சொன்னால் அதை நிறைவேற்றிய பிறகுதான் அவர்கள் நிம்மதி பெறுவார்கள். அது மாதிரியான நிலை அவர்களிடத்தில் இருந்தது. உபய் இப்னு காபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், அன்சாரி சஹாபாக்களிலே ஒருவர் இருந்தார். அவர் அஞ்சு நேரமும் தொழுகைக்கு சரியாக வந்து விடுவார். எல்லாரும் வந்துடுவாங்க, ஆனால் அவரை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வீடு இருக்கிறதே எங்களுடைய எல்லாருடைய வீடை விட மிக தூரமாக இருந்தது, ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஆனால் ஒரு நேரமும் கூட அவர் தவறியதில்லை, சரியாக வந்து கொண்டிருப்பார். அப்போ அந்த தொழக்கூடிய மற்ற சகாபாக்கள் வரக்கூடிய சகாபாக்கள் கேட்பார்களா, இவ்வளவு தூரத்திலிருந்து வர்றீங்களே, அது எவ்வளவு தூரம்னு கணக்கு சொல்லப்படல. ஹதீஸில் மிக தொலை தூரத்திலிருந்து வருவார், இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறீர்களே, இந்த கோவேரி கழுதியை போன்று ஒரு வாகனம் வைத்திருக்க கூடாதா, அப்படி வைத்திருந்தால் நீங்கள் இருளிலும் இரவு நேரங்களிலும் கடுமையான இருள் சூழ்ந்த நேரங்களிலும் மழை வருகின்ற நேரத்தில் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அது உங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அல்லவா, உதவியாக இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மள்டே சில பேர் கேட்பாங்க, அவ்வளோ தூரத்துக்கு வரைகிற ஒரு வண்டி இருக்கு, சைக்கிள் இல்லையா, ஒரு வாகனம் இல்லையான்னு கேட்குற மாதிரி சகாபாக்கள் கேட்குறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன், இங்கே வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை முடித்து விட்டு என்னுடைய வீட்டாரிடத்தில் நான் திரும்பி செல்கிற வரை
எத்தனை அடி எடுத்து வைக்கிறேனோ அத்தனை அடியும் எனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. இதை விட எனக்கு ஒரு பாக்கியம் என்ன வேண்டும்? ஒவ்வொரு அடியும் எனக்கு நன்மையாக எழுதப்படுகிறது, அதைத்தான் நான் விரும்புகிறேன். எனவே நான் வாகனத்தை ஏற்பாடு செய்யவில்லை, என்னை வீட்டையும் நான் பள்ளியாசனுக்கு பக்கத்திலே மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்லி காட்டினார். அந்த அளவுக்கு அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் இருக்கிற சிரமங்களையும் அந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் சகித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து அதற்குரிய கூலி பெற வேண்டும், அதற்குரிய நன்மை அடைய வேண்டும் என்பதிலே அவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கிற வரலாறுகளை தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னோன்னா கடமையை விட்டு விடுவோம். ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்துவிட்டாலே கடமையை நாம் விட்டு விடுவோம். அதுதான் நம்முடைய நிலை. ஆனால் அவர்களிடத்திலே அப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியக்குள் பலம் செய்ய என்று சொல்லுகிற மிகப்பெரிய இறைநேசர் செல்வர் அவர் சொல்லி காட்டுவார், தலபன ஹம்சன் ஹம்சன், ஐந்து விஷயங்களை நான் ஐந்து விஷயங்களிலே பெற்றுக்கொண்டேன், ஐந்து விஷயங்களை தேடினேன், அது ஐந்து விஷயங்களிலே இருப்பதாக நான் பெற்றுக்கொண்டேன். முதலாவது தலபன நூறு ஃபில் கபரி, கபரிலே வெளிச்ச வேண்டும் என்று நான் தேடினேன். இல்லை நீ அதை நான் இரவு தொழுகைகளிலே நான் பெற்றுக்கொண்டேன். கபரில் வெளிச்ச வேணும்னு சொன்னா இரவு நேரத்துடைய தொழுகையில இருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொண்டேன். தலபனா ஜவாப முன்கரிம நக்கீரேன், முன்கர் நக்கீரனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், அது எப்படி சொல்வது என்று நான் தேடினேன். குராத்தில் குரானி, அதை நான் குரான் ஓதுவதிலே பெற்றுக்கொண்டேன். ஜவாஸ் அல சிராத்தி, சிராத் முஸ்தகின் பாலத்தை கடந்து விட வேண்டும் என்பதிலே நான் தேடினேன். சதகதி, அதை நான் தான தர்மங்களிலே பெற்றுக்கொண்டேன். கியாமத்தி, கியாமத்து நாளையிலே நான் அல்லாஹு தாலாவுடைய நிழலிலே ஒதுங்குகிற அந்த நிழலை, கியாமத்து நாளையிலே அல்லாஹுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இருக்காது, அதை அடைய வேண்டும் என்பதிலே நான் தேட்டம் கொண்டேன். அது பகற்காலங்களிலே நோன்பு வைப்பதிலே நான் பெற்றுக்கொண்டேன். அதுபோல தலைவனர் பறக்கத்தை ரிசுக்கி, அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிசுக்கிலே பறக்கத்து வேண்டும் என்பதை நான் தேடினேன். சலாத்தி துஹா, அதை துஹா தொழுகிலே நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது, அதாவது ஒன்றை செய்கிற போது அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் இரு வகையாக இருக்கிறது, ஒன்று மறுமையை குறித்தும் இருக்கிறது, இந்த உலகத்தை குறித்தும் இருக்கிறது. அப்ப அல்லாஹு தாலாவுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற கடமைகளிலே நிறைவேற்றுவதன் மூலமாக, அந்த ஆர்வத்தை மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு இம்மை மருமை பயன் இரண்டுமே இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உம்மு ஹராம் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்திலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், மிகச்சிறந்த ஞானமுடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உறவு பால்குடி வகைகளிலே மகரமான ஒரு பெண் அந்த பெண். புகாரி முஸ்லீம் போன்ற எல்லா ஹதீஸ் கரணங்களும், அபூதாவது சியாசித்தாவுடைய ஹதீஸ் கரணங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நார் அடிச்சுட்டாங்க, இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். குரான மதரபுகளை மறுத்து, தக்லீதியை மறுத்து, எல்லாத்தையும் மறுத்து இப்போ ஹதீஸை மறுக்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். இது புரியாத ஜனங்கள் இன்னும் புரியாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் மறுக்கிறான், இதை தான் மறுக்கிறான்னு இப்போ எல்லாத்தையும் மறுத்து புகாரி இமாம் பொய்யான தகவலை எழுதியிருக்கிறார், இமாம் முஸ்லீம் பொய்யான தகவலை எழுதியிருக்கிறார் என்று வாய் கூசாமல் சொல்கிறார்கள். அவங்க மட்டும் இல்லை, எல்லா சிஹாசுக்கும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாத்தும் சாமித் என்று சொல்கிற சஹாபியனுடைய மனைவியாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பால்குடி வகைகளிலே அவருக்கு மகரமான உறவாக இருந்தார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே பகல் காலங்களிலே அவங்க உம்மு ஹராம் அவருடைய வீட்டிலே போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார்கள். ஓய்வெடுக்கிற போது அந்த அம்மையார் என்ன செய்வார்ன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அவங்க தலையை வந்து என்ன செய்வாங்க, பேனு பார்ப்பாங்க. தலையில் இருக்கக்கூடிய அந்த இதுகளை, அழுத்துகளை, பேனுகளை எடுப்பாங்க, சுத்தம் செய்வாங்க. இது இப்படி வழக்கம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அந்த வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டு திடீரென எழுந்தார்கள், சிரித்து கொண்டே விழித்தார்கள். சிரிச்சுட்டே எழுந்தபோது அந்த அம்மையார் கேட்டார்கள், என்ன யார் சொல்லலா, எதற்காக சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருப்பதை போல கடலிலே கப்பலிலே உட்கார்ந்து கொண்டு அந்த காலத்து மன்னர்கள் இருப்பதை போன்று அவ்வளவு கம்பீரமாக கப்பலிலே உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுவதற்காக, அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வதற்காக வேண்டி கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள். இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம் வரையிலும் கடற்படை என்பது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கிடையாது, அதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு உஸ்மான் அஃபான் போன்ற சஹாபாக்களுடைய காலத்திலும் கடற்பயணம் செய்து என்ன செய்யல, போருக்கு போனதில்லை. இது ஒரு புதிய செய்தி. இது என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி கடல்ல பயணம் செய்து போருக்கு போவாங்க, அப்படி போறது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மையாருக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது. அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த பயணத்திலே நானும் ஒருவளாக இருப்பதற்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட வயசு இருக்கும் அவங்களுக்கு, அல்லது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வயசு அளவுக்கு இருக்கும், அதுல நானும் ஒருவராக இருப்பதற்கு துவா செய்யுங்க. சிறந்த ஆளு சொன்னாங்க, நீ அதுல ஒரு ஒருத்தியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப படுத்தாங்க, திரும்பவும் அது போலவே சிரித்து கொண்டே இருந்தார்கள். காரணம் என்னவென்று கேட்டபோது இதே மாதிரியான கனவை சொன்னார்கள். அப்போ அந்த அம்மையார், அப்படின்னா என்னையும் ஒருவளாக அதில் ஆக்கிக் கொள்வதற்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிறந்த ஆளு சொன்னாங்க, முந்தி கனவு பார்த்தனேன், அந்த இதில் நீயே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த செய்தி புகாரி முஸ்லிம் எல்லா கடந்தங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இருக்கட்டும். இந்த இடையில ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். எப்படி மறுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இன்னொரு அந்நிய பெண்ணை, அந்நிய பெண்ணாக உம்மு ஹராமை அவர்களை பாவித்து கற்பனை செய்து மகரமானவங்கள்லாம்ங்கிறது காட்டல, வேறொரு பெண்ணுடைய வீட்டில் கணவன் இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக வாய் பூசாமல் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, உம்மு ஹராமுடைய வீட்டில் சிலதாலசனம் போய் தங்கினாங்கிறத அவங்க மடியில தலை வச்சு படுத்திருந்தாங்க, அவங்க பேர் பார்த்தாங்க அப்படின்னெல்லாம் திரிச்சு அதை அந்த அதீசம் மறுக்கணுமா? அதுக்காக வேண்டி அதை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ரசூலுல்லாஹ் மீது பெரிய ஒரு அவதூறை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்திருப்பாங்களா? அவர் கேட்கிறாரு அவர் கேள்வி. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வேற ஒரு பெண் வீட்டில் போய் மடியில தலை வச்சு படுத்திருப்பாங்களா? அது ரசூலுல்லாஹ் வர இருக்கு இல்லையா? அதனால இந்த ஹதீஸ் பொய் அப்படின்னு சொல்லி ஹதீஸை மறுக்குங்கிற அளவுக்கு இப்போ வந்து விட்டார்கள். நீ எங்க போகுமோ தெரியாது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்க பேசின வீடியோலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உம்மு ஹராம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்மணி. அதுக்கு பிறகு நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சியும் பார்த்திருக்கிறார். கடைசியிலே மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம்கள் திரிப்போலிக்கு சென்று அங்கிருந்து சைப்ரடிஸ் என்கின்ற நதியை கடந்து போருக்கு போக வேண்டும். மாவியார் ரலியல்லாஹு காலத்தில்தான் கப்பலிலே போர் செய்கிற முதல் கடற்படை என்பது அப்போதான் அமைக்கப்பட்டது. மாவியார் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அந்த கடலிலே பயணம் செய்து அந்த கடலை கடந்து அந்த 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 நதிக்கு அவர்கள் சென்றார்கள், நதியை கடந்து சென்றார்கள், திரிப்போலி என்ற அந்த இடத்திற்கு போனார்கள். அப்படி போகிற போது வழியில கடலை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு இடத்துல சில கூட்டத்தார்கள், அங்கே இருக்கக்கூடிய சில பகுதியினர்கள் இஸ்லாமிய படைகளை பார்த்த உடனே அதிர்ச்சியவர்களாக முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். யாரோ ஆனால் இவங்களை புதுசாக பார்க்குறாங்க, இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால யாரோ நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளை பிடிக்க வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு முஸ்லிம்களோடு போர் செய்ய ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் என்ன செய்தாங்கன்னா திருப்ப எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள், அவங்க விரண்டு போயிட்டார்கள். அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் கொஞ்சம் ரம்னா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவ ஆலயத்திலே பாதிரியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்தார்னு சொன்னானா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சில முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார், விருந்து வைத்தார். அதில் இவங்களும் உபாத்த சாமித்த ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மனைவியும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த விருந்திலே கலந்து கொண்டார்கள். பார்த்தோன்னா அந்த பாதிரியாருடைய வீட்டுக்கு பக்கத்திலே பெரிய தூண்கள், அதாவது ஒரு 40 அடி 50 அடி அளவுக்குள்ள பெரிய கல் தூண்கள், அங்கே 3 கல் தூண்கள் அங்கே கிடக்கிறது. இதை பார்த்தோன்னே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை, இதை நமக்கு விலைக்கு கொடுப்பாங்களா கேளுங்க அப்படின்னு. பெண்கள் தானே, அது எப்படி தூக்கிட்டு போக முடியும், கொண்டு போக முடியும், அதெல்லாம் யோசிக்கல அவங்க. இதை நமக்கு விலகி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த பாதிரியார் சொன்னார், ஏம்மா இதை விலகி தரேன்னு இருக்கட்டும், இது எப்படி எடுத்துகிட்டு போவீங்க உங்கள் நாட்டுக்கு, இது கொண்டு போக முடியாது, அவ்வளோ கனமானது, அப்படி உங்களுக்கு விரும்பினீங்கன்னு சொன்னேன்னா அதை நான் அன்பளிப்பாக தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. காசு வாங்கல, ரொம்ப ஹராம் சொன்னாங்க. சரி நாங்கள் போர் முடிச்சுட்டு வரும்போது இதை எடுத்துக்கிறோம், அது வரைக்கும் இங்கேயே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாதிரியார் இடத்துல சொன்னார்கள். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போர் நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஒரு கோவேறு கழுதியின் மீது உட்கார்ந்து பயணம் செய்த உம்மகராம் அவர்கள் எனது கடலை தாண்டிய பிறகு கீழே விழுந்து அவருடைய கழுத்து முறித்து அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இறந்து போய்விட்டு அவருடைய கபர் வந்து அங்கதான் அடக்கப்பட்டிருக்கு, அந்த நாட்டிலே தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு போய் பார்த்தால் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கபருக்கு பக்கத்திலே தலை மாட்டிலே ஒரு தூணும் கால் மாட்டிலே ஒரு தூணும் ரெண்டு தூணுக்கும் மேலாக ஒரு தூணும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. தூண்கள் அந்த பாதிரியாரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், அடைக்கல பொருளாக விட்டுவிட்டு வந்தார்கள், அந்த தூண்கள் தான் இங்கே அந்த மூன்று தூண்களும் அவர்கள் கபருக்கு மேலேயே பாவடி. அப்ப இதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய குதிரை, அல்லாஹு தாலாவுடைய வல்லமை, அது எப்படியோ அதை கொண்டு வைத்திருக்கிறார். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் சஹாபாக்களுடைய வரலாறுல ரொம்ப அற்புதமாக நாம பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அடி எடுக்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன போது இந்த மாதிரி கடல் பிரயாணம் செய்வாங்க உம்மத்தினர்கள் என்று சொல்லும் போது அதற்கு ஆர்வப்பட்டு அது எப்ப நடக்கும் ஏது நடக்கும்னு கேள்வி கேட்டிருக்கல. ரசூலுல்லாவிடத்துல அது இந்த காலத்திலே கனவு காண, அது பகல் கனவு. சில பேர் நம்மெல்லாம் பகல் கனவுன்னு சொன்ன நம்பவே மாட்டோம். நெபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அப்படி இல்லை, பகலிலே வந்தாலும் சரி இரவிலே வந்தாலும் சரி அது உண்மை. அப்படி கண்ட கனவை அவர்கள் சொல்லுகிற போது ரசூல்லா மீது வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவோ, ரசூல்லா சொன்ன வார்த்தைகளின் மீது அவர்கள் கண்ட கனவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவோ, அதற்கு மேலாக அது எப்போது நடக்க போகிறது, அப்பெல்லாம் நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா என்றெல்லாம் கூட நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இந்த கனவுக்கும் இந்த சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கடற்படையே நடக்கிறது. அப்ப அந்த கட்டத்திலே அந்த தாயார் அவர்கள் ரசூலுல்லாவிடத்திலே பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடக்கும்னு சொன்னாங்க, அது மாதிரி அவர்கள் அந்த போரில் கலந்து கொண்டு இறந்து போனார்கள். அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு பெரிய உயர்வு இன்றைக்கும் அவருடைய கபர் இருக்கிறது. அவருடைய கபரிலே சிறந்த, அதாவது மார்க்க பெற்றுள்ள சிறந்த பெண்மணியின் கபர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வரலாற்றிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹு தாலா ஒரு மனிதர்கள் அவர்கள் முன்வைத்து செலுகிற போது அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் மார்க்க விஷயங்களில் ஆர்வப்படுவதிலும் தங்களை முன்னோக்கி செலுகிற போது அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட சிறப்புகளை வழங்குகிறார் என்பதை நாம் அறிந்து பார்க்கிறோம். அந்த குறி சகோதரர்கள், எனவே இது மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயத்தில் ஆர்வம் காட்டுவதையும் அல்லாஹ் கடமையாக்கிற விஷயத்திலே நாம் நம்முடைய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட அந்த பண்பினையும் அப்படிப்பட்ட உணர்வுகளையும் அல்லாஹ் நம்மில் ஏற்படுத்தி சிறந்த முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.